بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله ذي الجبروت والملكوت والكبرياء والعظمة، حمدا كثيرا طيبا مباركا فيه، حمدا يوافي نعمه ويكافي مزيده. والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك، فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر، فإذا عزمت فتوكل على الله. وقال تعالى: نون والقلم وما يسطرون، ما أنت بنعمة ربك بمجنون، وإن لك لأجرا غير ممنون، وإنك لعلى خلق عظيم. صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم: بعثت لأتمم مكارم الأخلاق. وقال صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியலும் பாராட்டுகளும் அனைத்து படைப்பிடங்களையும் படைத்து நீதமான முறையில் பரிபாலிக்கக்கூடிய ரப்பல் இஸ்ஸத்துல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கூதா. ஸலாத்து வஸலாமும் இறுதி தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் குடும்பத்தார்கள், சோழர்கள், எல்லாரின் சுன்னத்தை பின்பற்றி வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப் போகின்ற முஸ்லீம்கள், மூமின்கள், ஆண்கள், பெண்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலாவை அஞ்சி அவனுடைய கட்டளைகளிடத்து நடந்து அன் விளக்கிய விடயங்களை விற்றும் முற்றிலும் தவிர்ந்து ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி ரமபானின் ஊடாக, நோன்பின் ஊடாக அல்லாஹ் நம் அனைவரிடத்திலும் எதிர்பார்த்த தக்வாவை கடைபிடித்து வாழும்படி முதல்லக்கும் அப்பாருங்களுக்கும் வசீகத்தும் நசீகத்தும் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் முஸ்லீம்களின் அடிப்படையில் உலகில் எல்லா பாகங்களிலும் ஏராளமான பிரச்சனைகளுக்கும் அநியாயங்களுக்கும் அநீதிகளுக்கும் சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய நிலையில் தான் உலகில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலையும் குறிப்பாக நாம் இன்று இந்த மஸ்ஜிதில் அழகான முறையில் அச்சம் இல்லாமல், பயம் இல்லாமல், எந்தவித விடயத்தை கொண்டும் யோசனை இல்லாமல் அல்லாஹ்வுடைய ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கு அமர்ந்திருக்கிறோம். ஆனால் முஸ்லிம்களாகிய எங்களுடைய முக்கியமான வணக்கத்தலங்களில் பிரதானமான வணக்கத்தலமான ஆரம்ப கிப்லாவான மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய நிலைமை இன்று அங்க ஜும்ஆவுடைய குதுபா, ஜும்ஆவை நிகழ்த்த முடியாத நிலையில தான் அங்கு முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்கள் அனைவருக்கும், எங்கள் அனைவரும் சார்பாக அங்கு கஷ்டப்படக்கூடிய முஸ்லிம்களுக்கு பரிபூர்ணமான கூலியை நசீபாக்க வேண்டும். அவர்களுடைய அந்த போராட்டத்தில் மிக சீக்கிரமாக அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு விமோசனத்தையும் விடுதலையும் நசீபாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம்தான், நாம் இந்த உலகத்தில் முஸ்லீம்கள் என்ற அடிப்படையில் சோதிக்கப்படுவோம். அல்லாஹ் குர்ஆனில்
இதை தெளிவாக இந்த விடயத்தை சொல்றேன். ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் கஷ்டத்துக்குள்ளாகாமல், சோதனைக்கு உட்படாமல், நான் முஸ்லீமாக வாழ்ந்து மௌத்தாகணும் என்று விரும்புறா, அது இந்த உலகத்துல நடக்கிற முடியும் அல்ல. ஒவ்வொரு காலத்துல, ஒவ்வொரு விதத்துல, ஒவ்வொரு முறையில் பலவிதமான கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒப்பீடல் ரீதியாக மற்ற ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும் போது அல்ஹம்துலில்லா, எங்கள் நாட்டில் நாம் ஒரு அழகாக, நாம் பிரச்சனை இல்லாம, சிரமம் இல்லாம வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்கலாம் செய்து, ஆனால் ஒப்பீடல் ரீதியாக அவங்களுடன் ஒப்பிடும் போது அல்லாஹ் நம்மை நல்ல அழகாக வாழ வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த நிலைமைகளை இன்னும் சீராக்கி எங்களுடைய அனைத்து முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் ஒரு சாதகமான, பாதுகாப்பான, ஒரு சமாதானமான சூழலை உருவாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்ல கடியார்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் சோதிக்கக்கூடிய காலம். ஒரு மனிதனை சோதிக்கும் போது அல்லாஹ் பல காரணங்களால் சோதிப்பான். முஸ்லிமை அல்லாஹ் சோதிக்கிறான். எங்களுடைய இஸ்லாம், இஸ்லாத்தின் ஊடாக அல்லாஹ் எங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பண்பாடு, பொதுவாக சோதனைக்கு உட்படும் போது, கஷ்டத்துக்கு முகம் கொடுக்கும் போது, மனிதன் தன்னுடைய மனித பண்பாடுகளை மறந்து, தான் தன்னுடைய பாதுகாப்பு, தன்னுடைய தேவை, ஒரு சுயநலவாதி ஆமாறுவான். ஏன் அது இக்கட்டானது? யுத்த களத்தில் அந்த நேரத்துல மனித நேகம், நான் மனித பண்பாடுடன் நடந்து கொள்ளணும் என்ற உணர்வு யாருக்கும் வராது. ஏன் யுத்தம் நடக்கும்? ஒரு கஷ்டமான நிலைமை, பசியோட இருக்கிறோம், ஒரு 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 மிகவும் மோசமான நிலை இருக்கும் போது, அந்த கஷ்டமான நிலத்துல மனித பண்பாடுகளை மறந்துதான் மனிதர்கள் அவர்கள் செயல்படுவார்கள். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பு அல்லாஹ் எங்களிடத்துல அந்த கஷ்டமான நேரத்திலும் தான், சிரமமான நேரங்களிலும் தான், அநியாயம் இழக்கப்பட்ட நேரத்திலையும் அல்லாஹ் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது, நாம் நற்குணத்துடன் நடந்து கொள்ளணும், நேர்மையாக நடந்து கொள்ளணும், மனித பண்பாடுகளை நாம் பாதுகாக்கணும், அந்த விளிமயங்களை பாதுகாத்து, மனித நேகத்தை பாதுகாத்து நடந்து கொள்ளும். அதனாலதான் வேற எந்த ஒரு மார்க்கத்திலையும் யுத்த களத்துல ஒரு மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற சட்ட திட்டங்கள் வகுக்கமைத்தில்லை. ஏன் அது அவங்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, ஒரு மார்க்கம் என்றது யுத்தத்தை விரும்புறது இல்ல, யுத்தத்தை வரவேற்கிறது இல்ல, நாங்கெல்லாம் யுத்தத்தை வெறுக்கிறோம். அப்ப இஸ்லாம் யுத்தத்தை வரவேற்கலாம், அதனாலதான் யுத்தத்துக்காக வேண்டி சட்ட திட்டங்களை வகுக்கமைச்சிருக்கு. இல்ல, மனித வாழ்வுல உலகத்துல யுத்தம் என்றது அது நடக்கும் என்றது அல்லாஹுக்கு தெரியும். அது அல்லாஹுடைய நியதி. மனிதர்கள் ஒவ்வொரு கோத்திரம், அவர்கள் ஒவ்வொரு சாம்ராஜ்யம், அவர்கள் ஒருவருக்கு ஒருவருக்கு இடையில அவர்கள் சண்டை பிடித்துக் கொள்வார்கள் என்றது இது உலகத்தில் இருக்கக்கூடிய நியதி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து கியாம நாள் வரைக்கும் இவ்வாறு காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். சில்கல் ஐயாம் உதாவிலுஹா பைனன்னாஸ், சிலர் ஆட்சியாளர்களாக இருப்பார்கள், அதே ஆட்சியாளர்கள் சில காலங்களில் அடிமைகளாக மாறியிருக்கிறார்கள். அடிமைகள் ஒரு காலத்தில் ஆட்சியாளர்களாக மாறியிருக்கிறார். இஸ்லாமிய அரசியல் சரித்திரத்தில் எந்தவித அரசியல் சரித்திரத்திலையும், எந்த ஒரு அரசியல் சரித்திரத்தில் இல்லாத ஒரு முன்வாதம் இருக்குது. மம்லூக்கள், அடிமைக்காரர்கள், அடிமையாக இருந்தவங்க, அவங்களுக்கு பேரே அதுதான் மம்லூக், அடிமைகள். அடிமைகள் அவர்கள் அரசர்களாக மாறினார்கள், ஆட்சியாளர்களாக மாறினார்கள். இஸ்லாத்துடைய சியாசன் அந்த அந்த அரசியல் காலத்தில், அந்த ஹிஸ்டரியில மம்லூக்களுடைய காலம் அப்படின்னா அடிமைகள் ஆட்சி செஞ்ச காலம் என்று ஒரு காலமே இருக்கு. எப்படி உமையர், அப்பாசியர்கள், இப்படி பசுமீகள், இப்படி ஒவ்வொரு காலங்கள் பேசப்பட்டதை போல மம்லூக்கள். அந்த அடிப்படையில அன்புக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்களுடைய காலங்கள் மாறிக்கொண்டிருக்கும். இன்றைக்கு நீங்க செல்வந்தராக இருப்பீங்க, இன்றைக்கு நீங்க முதலாளியாக இருப்பீங்க, அந்த நேரத்துல நீங்க மறந்துட்டாதீங்க. ஒரு காலம் வரும், நான் அல்லது என்னுடைய சந்ததியில யாராவது தொழிலாளிகளாக இருப்பாங்க, எப்பயும் முதலாளிகளாக இருக்க மாட்டாங்க. அப்ப நான் முதலாளியாக இருக்கும் போது தொழிலாளிகளுடைய கடமை, அவங்களோட நான் அகலாக்காக நடந்து கொள்ளணும், பண்பாடாக நடந்து கொள்ளணும். ஏன் அல்லாஹ் இணைய முதலாளியாக ஆக்கி அல்லாஹ் இணைய சோதிக்கிறான். தொழிலாளிகள் யோசிக்கணும், நான் இந்த நேரத்துல தொழிலாளியாக இருக்கிறேன், நான் இப்ப நேர்மையாக நடந்து கொள்ளணும். இன்னைக்கு நான் அல்லது என்னுடைய சந்ததியில யாராவது ஒரு ஒரு முதலாளியாக வருவார், அந்த நேரத்துல நான் நேர்மையாக நடந்து கொண்டா என்னுடைய சந்ததியில அல்லது நான் பிற்காலத்துல முதலாளியாகினா என்னுடைய தொழிலாளிகள் எனக்கு நேர்மையாக நடந்து கொள்வார். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் சொல்லுவோம் அந்த என்னை சொல்றோம், அந்த வீல் இருக்குது அது சுத்தி கொண்டுதான் இருக்கும். அப்படிதான் அல்லாஹ் இந்த உலகத்துல மக்களுடைய நிலைமைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறார். மக்களுடைய நிலைமை எப்படி இரவு பகல் உண்டாகுதோ, இரவு வந்தா எங்களுக்கு தெரியும் கொஞ்ச நேரத்துல பகல் உண்டாகும், பகல்ல இருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் இரவு உண்டாகும். அதே போல நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைமையில இருக்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கிறோம், அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும். ஆனா அந்த ஆரோக்கியமான நிலையில நல்ல அமல்களை செஞ்சு கொள்ளணும், நல்ல நற்கர்மங்களை செஞ்சு கொள்ளணும். ஏன், இந்த ஆரோக்கியம் எப்பயும் நிரந்தரமா இருக்காது. ஒரு காலம் வரும், எனக்கு அமல் செய்ய முடியாது, எனக்கு நடந்து மச்சினுக்கு போக முடியாது, நின்று சொல்ல முடியாத ஒரு நிலைமை வரும். அப்ப அல்லாஹ் நாம் ஆரோக்கியமாக இருக்கும் போது செஞ்ச அனைத்து அமல்கள் அதே கூலிய, நாம் ஆரோக்கியம் இல்லாமல் நோய்வாய்ப்பட்டு வீட்டில் தொழும் போதும் ஜமாத்துடன் தொழுந்த நன்மையை அல்லாஹ் தர தயாராக இருக்கிறார். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களை சோதிக்கிறது என்னன்னா, இந்த நிலைமையில எங்கட குணங்கள் எப்படி ஆகும், எங்கட வெளிப்பாடு அஹ்லாக் அழகா. இது கொஞ்சம் கவனமா கேளுங்க, ரெண்டு விடயம் இருக்குது. இபாதத் என்றது எங்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில உள்ள ஒரு வணக்க வழிபாடு. அது எப்படின்னா, ஒரு மரத்தை போல. ஒரு மரம் என்ன செய்யும், தன்னை பலப்படுத்துறதுக்கு, அந்த மரம் நல்ல வளர்றதுக்கு, அந்த மரம் சூரிய வெளிச்சத்திலிருந்தும் வானத்திலிருந்து பொழியக்கூடிய தண்ணீர்ல இருந்தும் அதே போல பூமியில இருக்கக்கூடிய மினரல்களை அந்த மரம் உறிஞ்சி எடுக்கும். அந்த உறிஞ்சி எடுக்கிற நேரத்துலதான் அந்த மரம் ஆரோக்கியமாக வளர்ந்து கொண்டு அது நல்ல உயரமாக வளரும், நல்ல பலன் தரும். இபாதத்ன்றது வணக்க வழிபாடுன்றது எப்படி மரத்துக்கு தேவையான அந்த நியூட்ரிஷன், மரத்துக்கு தேவையான அந்த அனைத்து விடயங்களை சூரியன் ஊடாகவும் மலையின் ஊடாகவும் பூமியில் இறக்கக்கூடிய அந்த மினரலின் ஊடாக அந்த மரம் பெற்றுக்கொள்றது போல, ஒரு முஸ்லிம் ஒரு மனிதன் தன்னுடைய இபாதத்தின் ஊடாக அல்லாஹுடைய தொடர்பின் ஊடாக அவனுடைய உள்கட்டமைப்பை, அவனுடைய ஆன்மீகத்தை, அவனுடைய உளவியலை அவன் பலமாக்கிக் கொள்வான். பலமான உணவின் ஊடாக பலமாக, அதற்கு பின்னால அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படி அந்த பலமாக நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்த மரம் மற்றவர்கள் எதலுக்கு கொடுக்கும், பலன் கொடுக்கும். அந்த பழத்தை மரம் சாப்பிடுறதில்ல, அந்த எனல் மரம் பெற்றுக்கொள்றதில்ல, சூரியன் மரத்துக்கு படும். ஆனா அந்த சூரியனுடைய உஷ்ணத்தை மரம் உள்ளுக்கு எடுத்துட்டு மக்களுக்கு எனலை தான் கொடுக்கும். இருக்கக்கூடிய மோசமான வாயு மரம் உள்ளு புரிஞ்சு கொண்டு மரம் வெளியே தரும் நல்ல ஆக்சிஜன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மரம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த நல்ல விடயங்கள், நல்ல ஆக்சிஜன், பழங்கள், எனல் இருக்குதே. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் அல்லாஹ் ஒரு முஸ்லிம் இடத்துல ஒரு மனித இடத்துல எதிர்பார்க்கிறது. இதுதான் எங்கட அகலா, எங்கட வெளிப்பாடு, எங்கட வெளிப்பாடு. நாங்க எவ்வளவு கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்தாலும் எங்களால இன்னொருத்தருக்கு சிரமம் வரக்கூடாது, எங்களால சிரமம் வரக்கூடாது, எங்களால நலவுதான் உண்டாகும், எங்களால நலவுதான் உண்டாகும். மரத்தால எப்படி மக்களுக்கு நலவு உண்டாகுது, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எவ்வளவு அழகான ஒரு உதாரணம். ஈமானுக்கு, கலிமா தய்யிபாவுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல முன்வைக்கக்கூடிய உதாரணம், வமத்தலு கலிமத்தின் தய்யிபத்தின் கஷஜரத்தின் தய்யிபத்தின் அஃலுஹா ஸாபு அஃலுஹா தாபித்து வஃபர்உஹா ஃபிஸ்ஸமா. அல்லாஹ் ஒரு நல்ல கலிமாவுக்கு, கலிமா தய்யிபாவுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உதாரணம் ஒரு நல்ல மரத்தை போல. அந்த நல்ல மரம் யாருக்குமே இடைஞ்சலாக இருக்காது, யாருக்குமே தீங்காளிக்காது, அது பழத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அஹ்லாக் என்றது எங்களுக்கும் அல்லாஹ்வுடைய மற்ற படைப்புகளுக்கு மத்தியில எங்களுடைய உறவு, எங்களோட ரிலேஷன்ஷிப். இதை பல கட்டங்களாக உலக மக்கள் பிரிக்கிறார்கள், பல அர்த்தங்கள். ஒன்று இருக்குது எங்களுக்கும், உதாரணத்துக்கு சொல்றோம், இப்ப விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்குது, அனைத்துக்கும் உயிர் இருக்குது, மரத்துக்கும் உயிர் இருக்குது, அனைத்துக்கும் உணர்வு ஃபீலிங்ஸ் இருக்குது. ஆனா சில படைப்புகள் தான் அந்த ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும். மிருகம் பூனைக்கு அடிச்சா மேவுன்னு கத்தும் பூனை, ஆனா மரத்துக்கு அடிச்சா மரம் மேவுன்னு கத்தாது. மரத்தை வச்சினா மரம் அலுவலகங்களுக்கு விளங்காது. ஆனா சில மிருகங்கள், சில படைப்புகள் அதனுடைய ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தும். ஆனா எல்லா படைப்புகளுக்கும் உணர்வு இருக்குது என்றது விஞ்ஞானம் நிரூபிச்சிருக்கு. அது அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றாங்க. என்ன? அல்லாஹ்வுடைய எல்லா படைப்புகளும், வானம் பூமி, வானத்துல பூமியில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செஞ்சு கொண்டிருக்கிறது. அது தஸ்பீஹ் செய்யறதா இருந்தால் அதுக்கு உயிர் இருக்கணும், அதுக்கு உணர்வு இருக்கணும், அது தஸ்பீஹ் செய்யுது. ஆனா எங்களால அதை விளங்கி கொள்ள முடியாது. அப்ப இதை உரமாக்கல் எப்படி பிறக்கிறாங்கன்னா, ஒரு வகையான படைப்பு இருக்குது, தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய படைப்பு, வெளிப்படுத்தாத படைப்பு. அதுல மரங்கள், இலைக்குலைகள், அந்த எங்களுக்கு சொல்லும் நாங்க இயற்கைகளை நேசம், மனிதன் என்ற அடிப்படையில அதுல எங்களோட அக்லாசப்படும். அதை பத்தி நாங்க யாரும் யோசிக்கிறோம், ஒரு மரத்தை வெட்டுற விஷயத்த பத்தி யோசிக்கிறல்ல, மரத்தை வளர்க்கிற விஷயத்த பத்தி யோசிக்கிறல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்களுக்கு இடைஞ்சல் சாரத்தை அகற்றுறது சதக்கா தான். ஈமானுடைய ஒரு பகுதி அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு பகுதி. இதை நாங்க எல்லோரும் விளங்குவோம். பொதுவாக பௌத்தர்கள் சொல்லுவாங்க, முஸ்லீம்கள் என்னன்னா இவங்களுக்கு மரத்தை பத்தி, மரங்களை பத்தி, இதை பத்தி ஒரு உணர்வு இல்ல, ஃபீலிங்ஸ் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான ஹதீஸ்கள் இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக மரம் செடி சொற்களோட தொடர்பான விடயங்கள். சல்மான் அல் ஃபாரிஸி ரழியல்லாஹுடைய ஒரு சம்பவமே இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட சகோதரர் சல்மானுக்கு உதவுங்க, அவருடைய விடுதலை பெறத்துக்கு அவர் இத்தனை ஈச்சப்பல மரங்களை நாட்டணும். அந்த யகூதி இடத்துல வேலை செஞ்சு கொண்டிருந்தார், அவ்வளோ ஈச்சப்பல மரங்களை நாட்டினா 100 அல்லது 500, ஒரு ரிவாயத்துல 500, இன்னொரு ரிவாயத்துல 100. செல்லவாச சொன்னாங்க, நீங்க அந்த மர கண்டுகளை அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு, ஒவ்வொன்றா எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு பின்னால என்னைய அலைங்க, நான் வந்து அந்த மரங்களை நாட்டி பாருங்க, அந்த மரங்களை நான் நாட்டுறேன். ஏன் இதை சொன்னாங்கன்னா, அந்த யூதன் முன் வைச்சுன்னா அந்த 100 மரங்களும் அழகாக வளரணும், அது காய் தரணும், ஒன்றாவது செத்தா அது திரும்ப ரீப்ளேஸ் பண்ணும், அப்பதான் உனக்கு விடுதலை கிடைக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பறக்கத்தான கரங்களால அவங்களே நாட்டினாங்க. அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் கபரிஸ்தானுக்கு போறோம், ஒருவருடைய ஜனாதா இருக்குது, இந்த ஜனாதால நாங்கள் நினைக்கிறோம், இது இந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு மேல ஒரு மரம், ஒரு மரத்தை நாட்டின ஹதீஸ், அந்த அமல் தான் இப்ப தொடருது. அதுக்குரிய ஹதீஸ் என்ன, ஒரு கபராளிக்கு அதாவது நோவினை கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்தை நாட்டி சொன்னாங்க, இந்த மரத்துடைய தஸ்பீஹ் லிக்ரின் காரணமாக அல்லாஹ் அந்த கபராளுடைய அதாப அல்லாஹ் நிப்பாட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லதே அப்படி. அப்ப இந்த இந்த விடயங்களோட நாங்க இன்னொரு படைப்பு இருக்குது அல்லாஹ்வை, அதுக்கு உணர்வு, அது மிருகங்கள், மனிதன் அல்லாத மிருகங்கள், மிருகங்களோட எங்களோட உறவு இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லதே, இது தனிப்பட்ட ஒரு பாவம். குர்ஆனுடைய விடயம் வரும் போது நாங்கள் நினைக்கிறோம், குர்ஆன் சுன்னத் மறந்துடாது, குர்ஆன் சுன்னத் ஏராளமான அமல். ஆனா அந்த மிருகத்துடைய கடமையை நிறைவேற்றுவது, அந்த மிருகத்துடன் நல்ல நடந்து கொள்றது, அந்த குர்ஆன அழகான முறையில முறையோடு செய்யறது கடமை, பறந்து மறந்துடாது. குர்ஆன் சுன்னத், குர்ஆன செய்யறது சுன்னத், அது வரவேற்கத்தக்க ஒரு அமல், அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அமல். ஆனா குர்ஆனுக்காக வேண்டி அநியாயமான முறையில, அதை பொருத்தமில்லாத முறையில, பொருத்தமில்லாத சில நேரத்துக்கு அந்த குர்ஆனுடைய காலம் வரும்போது சிலருக்கு அது வியாபாரம். அதனால பாக்குறது என்னன்னா, அந்த மிருகத்துடைய உரிமைகள் எல்லாத்தையும் மீறி ஒரு தீவில மூணு மாட்டை போட்டு போனாரேலும்டா, மூணு இல்ல அஞ்சையும் போட்டு போனார்கள், அதுக்கு முறை இருக்கு. ஏன், அது ஒரு மிருகம், அதுக்கு உணர்வு இருக்குது, அதுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, அதுக்கு அந்த உணர்வு இல்ல, அதுக்கு ஒரு சட்டம், நாட்டுல சட்டமும் இருக்கு. ஒரு மிருகத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதை இணை வாகனத்துல ஏற்றி கொண்டு போறதாக இருந்தா, அதை டிரான்ஸ்போர்ட் பண்றதாக இருந்தா, அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு, அதுக்கு ஒரு வாழ்வுக்குரிய ஒரு எந்த ஒரு வாகனத்துல எத்தனை மிருகத்தை ஏற்றலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது நாட்டுடைய சட்டம் அல்ல, இது அல்லாஹ் எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய சட்டம். மிருகங்களோட நாங்கள் பூனையோட எப்படி நடந்துக்கோம், நாயோட எப்படி நடந்துக்கோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லதே, இந்த அஹ்லாக்குக்கு எவ்வளவு பெரிய இடம் இருக்குதுன்னா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அஹ்லாக்கின் ஊடாக, நற்குணத்தின் ஊடாக, அல்லாஹ்வுடைய படைப்புக்கு நீங்க கருணை காட்டுறதின் ஊடாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா, அல்லாஹ் எங்களை அனைத்து பாவங்களையும் பெருப்படுத்தாம அனைத்தையும் மன்னித்து அல்லாஹ் சொர்க்கத்தை தயாராக இருக்கு. அதுக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான் விபச்சாரி பெண்ணுடைய ஹதீஸ். அந்த பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டா அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு செயல் இல்ல. நாங்க யாருமே விரும்ப மாட்டோம், அந்த பெண்ணை சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம், என் விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண் என்ற அடிப்படையில. ஆனா அல்லாஹ் அந்த பெண்ணுடைய அனைத்து பாவத்தை மன்னித்து அல்லாஹ் பொருந்தி கொண்ட ஒரே ஒரு காரணம், மாட்டுக்கோ ஆட்டுக்கோ பூனைக்கு கருணை காட்டினதுக்கு அல்ல, மனிதனுக்கு கருணை காட்டினதுக்கு அல்ல, ஒரு மரத்துக்கு கருணை காட்டினதுக்கு அல்ல, ஒரு நாய் நாயும் பன்றியும் இஸ்லாத்துடைய கண்ணோட்டத்துல மற்ற மிருகங்களோட சங்கையான மிருகம் சங்கையற்ற மிருகம், அதுல வார ரெண்டு மிருகம் தான் நாயும் பன்றியும். அதுக்கு நஜீசுடைய சட்ட திட்டங்கள் வேற. ஆனா அந்த நாய்க்கு கருணை காட்டி தண்ணி கொடுத்த ஒரே ஒரு காரணத்தினால அல்லாஹ் அந்த பெண்ணுடைய அனைத்து பாவத்தை மன்னித்தல்லாம் சொர்க்கத்தை செய்வான். அப்ப மிருகங்களோட எங்கட உறவை கொண்டிருக்கணும். அதே நேரத்துல சொல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்லப்படுது ஒரு பெண்ணை பற்றி, அவ நோம்பு நோக்குறா சொல்லுறா, ஆனா பூனையை கட்டி வச்சு அந்த பூனைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாம இருக்கா. ஒரு பூனையை கெட்டு வச்சு அதுக்கு செய்ய வேண்டிய கடமையுடைய காலத்துல ஏராளமான உதாரணங்கள். அபு ஹுரேரா ரலியல்லாஹு அன்ஹு வந்த பேர் பட்டம் அபு ஹுரேரா. ஹுரேரா என்றாலே பூனையின் பூனை குட்டியின் தந்தை. ஹுரேரா என்றா பூனை குட்டி. அபு ஹுரேரா ரலியல்லாஹு பூனையோட அதிகமாக விளையாடுவாங்க, அதோட அதிகமாக விளையாடுவோம். ஒரு ரிவாயத், இந்த ரிவாயத்துடைய விடயத்துல உலமாக்களை கருத்து வேறுபாடு, இந்த சன்னது சரியா இல்லையாண்டு. ஆனா அபு ஹுரைரா ரலி என்ன சொன்னாங்கன்னா, பூனை குட்டிய தன்னுடைய ஜிப்பாவுடைய கும் கும்னு சொன்னா இந்த இந்த கையுடைய பகுதி, அரபிகள் அதை பெருசாக கட்டும், அவங்களோட கை அது பெருசாக இருக்கும், அதுக்குள்ள பூனையை தூங்க வைப்பாங்க. பூனை தூங்கி கொண்டிருக்குது, அந்த பூனையை டிஸ்டர்ப் பண்ண கூடாது என்று அந்த கும்மை வெட்டி அப்படியே ஓரமாக வச்சுட்டு போவாங்க. பூனையை தூங்குற பூனையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பூனைக்குட்டி தூங்குற. அன்புக்குரிய சகோதரர்களே, பூனைக்குட்டியை டிஸ்டர்ப் பண்றது ஒரு பக்கம் வைங்க, எங்களுக்கு யாருக்கும் பக்கத்து வீட்டுல தூங்கக்கூடிய பிள்ளைகள் அவங்களோட டிஸ்டர்ப் பத்தியும் எங்களுக்கு யோசனை இல்லை. ஓம் இந்த பெருசா ஹார்ன் அடிச்சுட்டு போவோம், எங்களை அதை பத்தி யோசனை இல்ல. வயோதிபருத்தர் இருக்கிறாரு, நோயால் இருப்பார் வீட்டுல, நாங்க ஹார்ன் சத்தமா அடிக்க கூடாது இல்ல, எங்களுக்கு அப்படியான சிந்தனையே இல்ல. ரோட்ல போகும்போது ஹார்ன் என்றது ஒரு அவசரத்துக்கு இமர்ஜென்சிக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு விடயமே தவிர, சும்மா நினைச்சுக்கு நினைச்சு உங்களுக்கு ஆசைக்கு அடிச்சுட்டு போறதல்ல, உங்களுக்கு வேற வழியே இல்ல. ஹார்ன் அடிச்சாதான் முன்னுக்கிற தூங்குறாரு, அப்பதான் அவர் எழுந்தி வாகனத்தை ஓட்டுவா சைடு ஆக்குவாருந்தா அப்பதான் உங்களுக்கு ஹார்னை பயன்படுத்தலாம். மனிதர்களை பல கட்டங்களாக உலமாக்கள் இந்த அஹ்லாக்குடைய விடத்துங்கிற கடமைகளை பேசும் போது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனித உறவுல பல கட்டங்கள். அதுல முதலாவதுதான் அதிகமான உரிமைகள் உள்ளவங்க ரெண்டு சாரா. ஒரு குடும்பால எனக்கு அனைத்தையும் சொல்லல தொட்டி பிடிச்சிட்டு போறேன், மசாலா உலமாக்கள் இருக்கிறாங்க, நீங்க தனியாக நீங்க எந்த விடயத்தோட சம்பந்தப்பட்டுங்களோ அவங்கள்ட்ட போயிட்டு உட்கார்ந்து அதனுடைய அதனுடைய சவால்களை அதனுடைய சட்ட திட்டங்களை படிங்க. மனிதன் என்று வரும்போது அதுல பிரதானமான எங்க மனித உணவு ரெண்டு தான், ஒன்று குடும்பத்தினர் இன பந்துக்களோட எங்களுக்கு அதிகமான கடமை இருக்குது அவங்களுக்கு, அதே போல அன்பை வீட்டார்கள். உலமாக்களுக்கு மத்தியில முரண்பாடு, அண்டை வீட்டாரும் குடும்பத்தாரும் வரும்போது எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்? சிலர் சொல்லுவாங்க குடும்பத்தார்கள், சிலர் சொல்லுவாங்க இல்ல தூர குடும்பத்தாரை விட அண்டை வீட்டாருக்கு முன்னுரிமை. என்ற ஹதீஸ் இருக்குது என்னண்டா, அண்டை வீட்டார்களை பத்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு வசிய செஞ்சு கொண்டே இருந்தாங்க. எது அளவுக்கு நான் நினைச்சேன், நான் மௌத்தாகினா வசிய அந்த மீராக்கு ஒரு பங்கு அண்டை வீட்டாருக்கு சொந்தமாகுமோ சரியான யோசிச்சு, அந்த அளவுக்கு அண்டை வீட்டாருடைய கடமை எங்களுக்கு. அதை பத்தி எந்த ஒரு யோசனையும் இல்லை. அஹ்லாக்ல மிக முக்கியமான இவங்களோட உறவுல எங்களோட கடமை பாதைகள் இல்லை, இவங்களோட நாங்கள் எப்படி நடந்து கொள்ள இவங்களுக்கு செய்யும். அதுக்கு பின்னால அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அண்டை வீட்டார்கள் குடும்பத்தினர்கள் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் கடமையிலே ஒரே கடமை பாடுங்க, ஒரே கடமை பாடுங்க. வாப்பா முஸ்லீம் இல்லைன்னு எங்களுக்கு வாப்பாவோட நடந்து கொள்ள வேண்டிய அக்லாக்ல எந்த ஒரு மாசம் இல்லை, அதே போலதான் நடக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க மவுத் ஆகினா உங்களோட மீராத்துல இருந்து உங்களோட அனந்தரத்துல இருந்து வாப்பாக்கு பங்கு இல்லை. உங்களோட மகன் எல்லாம் பாதுகாக்கணும், முஸ்லீம் இல்லைண்டா ஒரு தகப்பன் மகனுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் அதே மாதிரிதான், அதுல எந்த வித குறப்பாடும் இல்லை. ஆனா ஒரே ஒரு இடத்துல வாப்ப மூத்தாகினா வாப்பாவுடைய அனந்தரத்துல அந்த மகனுக்கு பங்கு இல்லை. இது ரசூலுல்லாஹி ஹதீஸ் இல்லா முத்து யாரு காபிர் முஸ்லீம், ஒரு காபிர் முஸ்லீம் இருந்து என்ன செய்ய மாட்டார், அந்த அனந்தரத்தை பெற்றுக் கொள்ள மாட்டார். இது மிக முக்கியமான, இதுல மிக பெரிய சவால்கள் இருக்கு. குடும்ப உறவுகள் இந்த காலத்துல மிகவும் அசிங்கமாக, அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். இப்போ பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் இருக்குது, மக்கள் குடும்ப இந்த விஷயங்கள் இருக்குது என்னன்னா எங்களோட உறவை பலப்படுத்துறதுக்கு. ஆனா இந்த சோசியல் மீடியா சமூக வலைத்தளங்கள் என்ன செஞ்சிருக்குதா, எங்களோட குடும்ப உறவை இன்னும் துண்டிச்சிருக்கு, எல்லாம் துண்டிச்சிருக்கு. இன்னும் நெருக்கம் இல்லை, இன்னும் தூரமாகவும் தூரமாகவும் பொறாம உண்டாகுது. நீங்க எல்லாம் யோசிக்கணும், குடும்பத்துல 10 பேர் இருக்கிறீங்க, 5 பேர் இருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களை உத்தரவுக்கு செல்வத்தை தந்திருக்கலாம். உதாரணத்துக்கு பிறநாள் நாங்க வந்து நாங்க எல்லாம் நினைக்கிறோம் பிறநாளுடைய நாள், இது ஒரு சாதாரண விஷயம், யோசிக்கிறோம் இல்ல. பிறநாளுடைய நாள்ல நீங்க எல்லாம் அழகான உடுப்பை உடுத்து உங்களோட குடும்பத்தோட உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்பான்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு பெருசா பணம் இல்ல, ஆனா உங்களோட குடும்பத்தை உங்களுக்கு நல்லா நல்லா அவங்களை கவனிக்கலாம், நல்லா உடுக்க கொடுக்கலாம், நல்லா சாப்பாடு ஆக்கலாம். மாஷாஅல்லாஹ் உங்களோட வீட்டுல எத்தனையோ மெனு, பிரியாணி வேணும் என்ற ஆட்டு பிரியாணி, கோழி பிரியாணி எல்லாமே இருக்குது. உங்களோட பிள்ளைக்கு ஒரு காலையில ஒரு செட், பகலைக்கு ஒரு உடுப்பு செட், இரவிக்கு ஒரு உடுப்பு செட், இதெல்லாம் இருக்குது. இப்ப நீங்க என்ன செய்ய, இதை யோசிக்காம பெண்களும் என்ன செய்யறாங்க, எல்லாரும் என்ன செய்யறாங்க, இதெல்லாம் போட்டோ எடுத்து பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் ஷேர் பண்றாங்க. இது எங்கட மார்னிங் ட்ரெஸ், இது எங்கட ஈவினிங் ட்ரெஸ், இது எங்கட இரவிக்கு அவருக்கு ஆடை, இது எங்கட மார்னிங் சாப்பாடு மெனு, எங்கட பகல் சாப்பாடு மெனு, இது எங்கட இரவு சாப்பாடு, இது இதெல்லாம் ஷேர் பண்ணா உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மார் கஷ்டத்தோட ஒரு செட்ட பெருநாளைக்கு கஷ்டத்தோட வாங்கின உங்களோட அந்த பிள்ளைகள் அந்த குடும்பத்தினுடைய உள்ளம் நோவிக்கப்படுமா இல்லையா? ஏன் சும்மா பாவத்தை சம்பாதிக்கிறீங்க, ஏன் சும்மா இவத்தோட உள்ளத்தை நோவிக்கிறீங்க? செஞ்சு செஞ்சு நாங்க என்ன செய்யறோம், இந்த ஞானத்துல இப்படி காண்பிக்கிறது முறையா? நான் சில விடயங்களை சுட்டி காட்டேன். அஹ்லாக்ல மிக முக்கியமானது என்னன்னா இன்னொருத்தர நோவிக்கிற மாதிரி பேசாங்க. உங்களுக்கு தெரியும் ஒரு வீட்டுக்கு போறீங்க, அவருக்கு தெரியும் அவர் கஷ்டத்தோட பிசினஸ்ல விழுந்து வைக்கிறாரு, நீங்க அங்க போயிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லணும், இன்ஷால்லா சரி வரும் முன்னுக்கு ஆகும் அப்படின்னு நீங்க அங்கே போயிட்டு உங்களோட பிசினஸ் சக்சஸ் நீங்க சொல்ற. நான் இல்லா ஏண்ட வியாபாரத்துல எனக்கு தெரியும் யாரோட டீல் அடிப்போம், ஏண்ட விஷயம் நான் நல்லதா செய்வேன், அதனால பாருங்க எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படி சொன்ன அவருக்கு என்ன நோய்? நீங்க அவருக்கு ஒண்ணு சொல்லலதான், நீங்க அவருக்கு நேரடியா ஒண்ணு சொல்லல, ஆனா என்னண்டா அப்பா நீ மடேனப்பா, உனக்கு ஒண்ணும் தெரியாப்பா, நீ லாய்க்கு இல்லப்பா, உனக்கு முசீபத்தப்பா, அதனால உனக்கு ஒண்ணும் சரி வரதில்லை, எனக்கு எல்லாம் சரி வர. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நான் சொல்றத நீங்க நூற்றுக்கு நூறு என்னோட உடன்படுவீங்க. இப்படி மக்கள் நடந்து சில பெண்கள் போவாங்க, அவங்களுக்கு தெரியும் இந்த வீட்டுல இந்த பெண் தன்னுடைய கணவனோட பிரச்சனையோட இருக்கிறா, சிரமத்தோட இருக்கிறா, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறா, இவன் அங்க போயிட்டு இவக்கு உண்மைக்கு இவக்கும் கணவனோட பிரச்சனை இருக்கும் என்ற எல்லா திருமணத்துல கணவன் மனைவி உறவுன்றது ஒரு பிரச்சனைக்குரிய உறவுதான், சிக்கல் இருக்கதான் செய்யும். இவ சொல்ற எங்கட வருண்டா என்னோட சரியான இறக்கம், எனக்கு எங்க போனாலும் எனக்கு மிஸ் பண்ணாம மெசேஜ் அனுப்பி கொண்டு இருப்பாரு, எனக்கு எப்பயும் கிஃப்ட் வாங்கி கொண்டு வருவாரு, என்னோட எங்கட வர போல ஒரு ஆள் யாருக்கு? அல்லாஹ் அக்பர். உங்களுக்கு தெரியும் அவர் கணவனோட கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார், உறவுல சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறார், அந்த நேரத்துல உங்களோட உறவுடைய நலன் அங்கனுக்கு பேசுறது அவ நோவிக்கும். இது மிக முக்கியம். இந்த விஷயத்தை நான் அக்லாக்ல பிரதானமான ஒரு விஷயத்த சொல்றேன், யாருடைய உள்ளத்தையோ உடலையோ நோவிக்காத முறையில அல் முஸ்லிம் மன் சலிம அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி, தன்னுடைய நாவினாலேயோ கரங்களினாலேயோ இன்னொரு முஸ்லிம இன்னொரு மனிதனை நோவிக்காத முறையில் நடந்துச்சு. நீங்க கடைக்கு போயிட்டு வாரீங்க, பக்கத்து வீட்டு ஆளுக்கு உங்களுக்கு எதுவும் பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு ஸ்வீட் வாங்கி வர தள்ளி இல்லைண்டா, நீங்க உங்களோட பிள்ளைக்கு வாங்கி வர ஸ்வீட்டை மறைச்சு போனாங்க, இந்த பக்கத்து வீட்டு புள்ள பார்க்கும்போது எனக்கு ஏண்ட வாப்பாக்கு தள்ளி இல்லை, அவங்கள்ட்ட நல்ல செல்வம் இருந்தா அர்த்தம் இல்லைண்டா, அப்படி இல்லைண்டா உள்ள நோவு. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இதை நான் சொல்லணும், இதான் நாகரிகம். இது ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்கணும் என்று இல்ல, இது யூனிவர்சிட்டி போயிட்டு டிகிரி எடுத்தவங்க மட்டும்தான் தெரியும், மதரசாக்கு போயிட்டு படித்தவங்க மட்டும்தான் தெரியும், மக்களுக்கு போனவங்க மட்டும்தான் தெரியும். இல்ல, இது மனிதன் என்ற அடிப்படையில நீங்க யோசிச்சா இது அல்லாஹ் டிஃபால்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. டிஃபால்ட் ஒரு போனை போட்டா சில ஆப்ஷன் இருக்குது, நீங்களா போயிட்டு தேர்ந்தெடுக்கணும். சில விஷயமிக்கு டிஃபால்ட்டா அதை நீங்க தேர்ந்தெடுத்தோ இல்லையோ அது அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும். இந்த சிஸ்டம் நான் சொல்றது மனிதன் இந்த விஷயங்களை இது டிஃபால்ட் மனிதன் என்ற அடிப்படையில எங்களோட சிஸ்டத்துல அல்லாஹ் இயற்கையா படைச்சிருக்கிறான். நீங்க சரியா யோசிச்சீங்கன்னா நீங்க விளைவு கொடுங்க. ஓ, நான் இப்படித்தான் நடந்து கொள்ளணும். எங்களோட முன்னோர்கள், எங்களோட பெரியவங்க, எங்களோட மூத்தவங்க, எங்களோட மூதாதைகள், அவங்களுக்கு பெருச டிகிரி இருக்குல்ல, நான் நினைக்க மாட்டேன் அவங்க ஓலவலும் பாஸ் ஆகிக்க மாட்டாங்க, ஏன் ஓலவில் எழுதி இருக்க மாட்டாங்க. அப்படி எஜுகேஷன் சிஸ்டம் ஒன்று இருக்குல்ல, ஏலவல் எடுக்கல, யூனிவர்சிட்டிகளுக்கு போகல, ஆனா அவங்களுக்கு இந்த இந்த அறிவுகள் நல்லா இருக்கு. அவங்களுக்கு தெரியும் எப்படி செய்யணும், எந்த முறையில ஆக்கணும். இந்த விஷயங்கள் அன்புக்குரிய கிளாஸ்ல பிரதானமான இன்னொரு விடயம் தான், முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத மனிதர்கள் என்ற அடிப்படையில் எங்களை எல்லா படைப்புகளும் அல்லாஹுடைய அல்லாஹுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க, அல்லாஹுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க, அல்லாஹுடைய படைப்புக்கு கருணை காட்டுறது, அவங்களோட நல்ல நடந்து கொள்றது மனிதன் என்ற அடிப்படையில இந்த பண்பாடு இதுக்குதான் நல்லா. இந்த நிலைமையில நாங்கள் சோதிக்கப்படுவோம், இது மிக முக்கியமான ஒரு விஷயம். எங்களை அநியாயமாக எங்களுக்கு அநியாயம் செய்வாங்க, ஆனா அந்த நேரத்தில் எங்களுக்கு அதிகாரம் இல்லை அவங்களுக்கு அநியாயம் செய்வோம். எங்களோட பெண்களை அவங்க நோவிப்பாங்க, ஆனா எங்களுக்கு உரிமை இல்லை அவங்களோட பெண்களை நோவிக்கிறதுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இல்ல யுத்தம் செஞ்சு கைதியாக எடுத்த கண்ணியமான பெண்களை கண்ணியமான முறையில வழிநடத்தினாங்க, கண்ணியமான பெண்களை. அதுலதான் சஃபியா ரலியல்லாஹா யூதர்களுடைய குடும்பத்துல மிகவும் கண்ணியமான ஒரு பெண். அவரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ அசிங்கப்படுத்தல, அந்த பெண்ணுக்கு அதே கண்ணியத்தை கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே திருமணம் முடித்தாங்க. ஏன் அந்த கண்ணியமான அவங்க முஸ்லிம்கள் அல்ல, யூதர்கள், யூத பெண்கள். யூதர்கள் எவ்வளவு அநியாயம் செஞ்சவங்க, அவங்களோட நல்ல நடந்து கொண்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ஜுவேரி அரமியல்லாஹுடைய விஷயத்தை எடுத்து பார்த்தாலும் அதே மாதிரிதான். எவ்வளவு விஷயங்கள் எடுத்து பார்த்தா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களோட எப்படி நடந்து கொண்டாங்க. யுத்த கலங்களா இருந்தாலும் எங்களோட ஆத்திரம் கோபம் வருது, எங்களுக்கு மிருகத்தனமாக நடந்து கொள்ள முடியாது. கஷ்டம் அநீதி இருப்பாங்க, இல்ல அது எங்களுக்குரியதல்ல, நாங்க அவங்கள மன்னிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நீங்க மிருதுவா சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு அந்த கடும்பம். அந்த அடிப்படையில அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷவ்வாலுடைய மாதத்திலே கடைசி பகுதி அடைந்திருக்கிறோம். துல்காதாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். துல்காதா துல்ஹிஜ்ஜா, ஹாஜிமார்கள் தன்னுடைய ஹஜ்ஜுடைய பிரயாணத்துக்காக வேண்டி தயாராக கொண்டிருக்கிறாங்க. இந்த அனைத்து அமல் இபாதத்தின் ஊடாக அல்லாஹ் எதிர்பார்த்தது என்னென்றா, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில நல்ல ஒரு உறவை நான் உண்டாக்கி கொண்டதை, அதனூடாக பிறக்கூடிய அந்த ஆன்மீக பலத்தின் ஊடாக நாங்க எங்களோடு இருக்கக்கூடிய மற்ற படைப்புகளோட நல்ல நடந்து கொண்டது கருணை காட்டுறது. சுருக்கமாக சொல்றதுன்னா, அல்லாஹ் எங்களை படைக்க நோக்கம் என்னண்டா, அல்லாஹுடைய படைப்புகளுக்கு சேவை செய்து அதனூடாக அல்லாஹுடைய பொருத்தத்தை சேவை செய்யறதா. சமூக சேவை நிறுவனம் போயிட்டு அப்படி போயிட்டு இது கொடுக்கறது இல்ல, சேவை இல்ல. முதலாவது கேட்டா நாங்க நற்குணத்தோட நடந்து கொள்றது, யாரையும் நோவிக்காம நடந்து கொள்றது, இதுதான் பிரதானமான சேவை. இதை நாங்க ஒவ்வொருத்தரும் எல்லா அறிவியலும் எங்களோட பண்பாக நாங்க வளர்த்துக் கொள்ளவும். அன்புக்குரிய சகோதரர்களே, மிக கவலைக்குரிய விடயம் என்னென்னா, நாங்க இவ்வளவு காலம் முயற்சி செஞ்சு எங்களுடைய சூரத் வெளி ரூபம் அழகா வெளி ரூபம் மாத்திருக்கிறோம், நல்ல தாடி வளர்த்திருக்கிறோம், எங்களோட மாற்றங்கள் எல்லாம் மறந்திருக்குது. நாங்க சொல்றோம் முஸ்லீம் என்றத நல்லா காட்டுறோம், எங்களோட பள்ளியெல்லாம் பெருசா இருக்குது, ஆனா எங்களோட சீரத் சீரா இல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அதிகமாக விரும்புறது எங்களோட உள்கட்டமைப்பு, எங்களோட அஹ்லாக் சீராகணும், எங்களோட பண்பாடின் ஊடாக விளங்கி கொள்ளணும். இவர் ஒரு முஸ்லீம், எங்களோட ஆடையின் ஊடாக எங்களை அறிமுகப்படுத்துறத விட எங்களோட அஹ்லாக்கின் ஊடாக அவங்க விளங்கி கொள்ளணும். அந்த அடிப்படையில அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு அனுப்பினது அஹ்லாக்கு முன்மாதிரியா. உலகத்துல எவ்வளவு அநீதி இழக்கப்பட்டாலும் எல்லா முஸ்லீம்கள் நாம் அந்த அஹ்லாக்கு முன் நற்குணத்துக்கு முன் உதாரணமாக மாறவில்லை. எங்களுக்கு கஷ்டமா நாங்க விட்டு கொடுப்போம், மன்னிப்போம் என்ற இந்த மனப்பாங்கல வருவோம். ஆனா சில கட்டங்கள்ல நாம் நீதிக்காக நீதி போராடுறது அது தனியான ஒரு தலையங்கம், அது தனியாக பேச வேண்டிய அதுக்குரிய முறைகள். ஆனா அஹ்லாக வலியுறுத்த பேசக்கூடிய பார்க்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த நற்குணத்துல முயற்சி செஞ்சு அல்லாஹுடைய பொறுப்பத்தை பெறக்கூடிய மக்களில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிப்பானாக. பாவங்களை மன்னிப்பாயாக. தாய்